ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு கோழி சிலம்ப. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த திருப்பாடல் 8வது திருப்பாடலே, கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை, கேளில் வெளுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். என்னவென்றால், பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? பொழுது கடந்து கொண்டே இருக்கின்றது. ஆமா, ஏழு தோழிகளே எழுப்பியாகிவிட்டது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போனோம், அப்ப பொழுது போய்கிட்டே இருக்குது. ஆகவே இப்பொழுதுதான் சேவல் கூப தொடங்குகின்றது. கோழி சிலம்ப, கோழி என்பது இங்கு சேவலை குறிக்கும், சேவல் கூவுது. சிலம்புதல் என்பது இங்கு ஒலித்தல் என்ற பொருள்ல வருது. ஒவ்வொரு பிராணிக்கும் அது ஒலி செய்வதற்கும் ஒவ்வொரு சொல் வச்சிருக்கிறோம், வினைச்சொல் தனித்தனியா வச்சிருக்கிறோம். கோழின்னா கூவுதுமோ, யானைனா பிடுகிறதுமோ, சிங்கம்னா கர்ஜிக்கிறதுமோ. ஆனா ஒலிக்கிறதுன்னு சொன்னா அது பொதுவா எல்லாத்துக்குமே சொல்லலாம். இயம்புதல் என்பதும் பொது சொல், அதை பயன்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், சிலம்பும் ஒலி செய்யும். அது எவை ஒலி செய்கின்றன? குறுகு. குறுகு என்பது இங்கு பறவைகளுக்கான பொது பெயர். எங்கும் குறுகு சிலம்பும், அப்படி பொருள், அப்படி வச்சுக்கணும். கோழி சிலம்ப, கோழி ஒலி எழுப்ப, எங்கும் குறுகு சிலம்பும், எவ்விடங்களிலும் பறவைகள் அந்த கோழி ஒளியை கேட்டு பறவைகள்லாம் விழித்தெழுந்து விடுகின்றன. குறுகு எங்கும் சிலம்பும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும். ஏழில் என்பது நாதஸ்வர கருவி. நாகசுரம், நாகசுரம் என்று பண்டிதமணி ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுதான் நாதஸ்வரம்னு ஆடியிருக்கின்றது என்று கருதுகின்றார்கள். அந்த நாதஸ்வரமானது ஒளி எழுப்ப வெண் சங்கு எங்கும் இயம்பும், வெண்மையான சங்குகள் எங்கும் ஒளி எழுப்பும். அப்படின்னா இது கருவி கர்த்தாவா சொன்னது. நாதஸ்வரம் எமன, நாதஸ்வரம் தானா ஒளி எழுப்பாது இல்லையா? அந்த வித்வான்கள் அதன் மூலம் ஒளி எழுப்பினாலும் நம்ம புரிஞ்சுக்கணும். கருவி, கருவியையே கர்த்தா மாதிரி சொல்லியிருக்குது. எங்கும் வெண் சங்கு இயம்பும், எல்லா இடங்களிலும் வெண் சங்கு ஒளி எழுப்பும். ஆமா, இதுக்கு பண்டிதமணியை சொல்லும்போது என்னன்னா, முதல்ல சங்குகள் தான் ஊதப்பெறுமா, அப்புறம் தான் நாதஸ்வரம் ஊதப்பெறும். திருக்கோயில்களில் நாதஸ்வரம் இசைப்பார்கள், மங்களவாத்தியம். அப்போ ஏழில் இயம்ப என்று சொன்னால், ஏழில் நாதஸ்வரம், நாதஸ்வரம் ஊதப்பெறும் பொருட்டு சங்குகள் எங்கும் ஊதப்பெறும் என்று அப்படி பொருள் கொள்வார்கள் பண்டிதமணி ஐயா அவர்கள். திருப்பள்ளி எழுச்சியிலையும் கூவின கோழி, கூவின பூங்கு, கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் என்று சங்கம் குறிப்பிடப்படுது. சங்கம் என்னாலும் சங்குனாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி இங்கு அந்த சங்குகள் முதல்ல ஊதப்பெறுகின்றன, அதை தொடர்ந்து நாதஸ்வரம் ஊதப்பெறும். எனவே நாதஸ்வரம் ஒளி செய்யும் பொருட்டு சங்குகள் ஒலிக்கின்றன என்று பொருள் சொல்வார். சரி, இப்படிப்பட்ட சூழல்ல கோழி ஒளி எழுப்புகின்றது, பறவைகள் ஒளி எழுப்புகின்றன, சங்குகள் ஊதப்பெறுகின்றன, நாதஸ்வரங்கள் இசைக்கப்படுகின்றன. இந்த இப்படிப்பட்ட அருமையான இனிமையான வைகறி பொழுதிலே நாங்கள் எல்லாம் யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம்? கேளில் பரஞ்சோதி. கேள் என்பது இங்கு ஒப்பு என்று பொருள்படும். கேள் இல் என்றால் ஒப்பு இல், ஒப்பு இல்லாத, ஒப்பு இல்லைனா இல்லாத, ஒப்பு இல்லாத, ஒப்பில்லாத பரஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், இரண்டாம் திருப்பாடல் சொன்னா இல்லையா, பெருமானை பரஞ்சோதி, மேலான சோதி, மேலான சோதி. அப்ப அதுக்கு கீழ்பட்ட சோதி எதுனா ஆன்மா, ஆன்மா கழகை நாம இல்லையா எளிய சிறிய சோதி பார்த்தோம். இப்படி ஆன்மாவை சோதின்னு சொல்லி பெருமான அதனினும் மேலான சோதி, சோதிக்கு சோதியாய் தோன்றிடுவன் காணே என்று சித்தியார் சொல்கிறது. அது ஆன்மாவும் சோதி சொல்லப்படும், சிவம்னு சோதி சொல்லப்படும் அருமையான சான்று. சோதி இச்சோதி எம்மானை சுண்ண வெந்நீர் அணிந்திட்டு ஆதி இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், சுந்தர தேவாரம் திருவாரூர் தேவாரத்திலையும் சோதி இச்சோதி என்று சொல்கின்றார். இங்கேயும் சித்தியார்லையும் ஒரு திருப்பாடல்ல சோதிக்கு சோதியாய் தோன்றிடுவன் காணே சொல்லியிருக்கிறார். அப்பனா என்னன்னா, ஆன்ம அறிவுக்குள் அதற்கு விளக்கஞ்செய்யும் பேரறிவாக உயிர்க்குயிராக இருக்கின்றான். இப்ப ஆன்மாரி, ஆன்மாவையும் சோதின்னு சொல்லி சிவத்தையும் சோதி சொல்லி பாருங்க, அதான் அது அரும்பெருஞ்சோதி என்று சொன்னதுனால அப்ப எளிய சிறிய சோதியாக ஆன்மா இருக்கிறது என்பது அங்க உய்த்துணரும்படியாக வைத்திருந்தார் முதல் பாடலை பார்த்தோம். ஆகவே ஆன்மாவின் ஆன்மாவாகிய சோதியினும் இது மேலான சோதி. சோதிய ஒளிப்பொருள் கொண்டா சூரியன் சந்திரன் அக்னி இவற்றுக்கும் ஒளி தரக்கூடிய மேலான சோதி, ஆகையினாலே பரஞ்சோதி என்று போற்றப்படுகின்றார். அது ஆகவே அவர் ஒப்பற்றவர், ஒப்பற்ற பரஞ்சோதி. கேளில் பரங்கருணை, அவருடைய ஒப்பற்ற மேலான கருணை. கேளில் வெளுப்பொருள்கள், அவருடைய ஒப்பற்ற மேலான பிற தன்மைகள். இவற்றையெல்லாம் பாடினோம் கேட்டிலையோ, இவற்றையெல்லாம் பாடிக்கொண்டு வருகின்றோம், நீ கேட்கவில்லையா? இது கேட்காதது எவ்வளவு பெரிய இழப்பு, கேட்டிலையோங்கிறது உள்ள குறிப்பை பாருங்க. ஏன்னா எழுந்து வராமல் இருக்கா இல்லையா, அதனால கேட்டிலையோ அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் நீ கேட்கலையா? கேட்டா உன்னால உறங்கி கொண்டு இருக்க முடியாதே. கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள். ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய சிவத்தை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய பெருங்கருணையை பற்றியும், ஒப்பற்ற அவனுடைய மேலான பிற அருள் தன்மைகள் பற்றியும் பாடிக்கொண்டு வந்தோ, நீ கேட்கவில்லையோ? வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய். நீ அவனை பாடதுக்காக வாய் திறக்க வேண்டாம். எங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்படி பெருமானை பாடுகின்ற பாடல்களை கேட்ட பிறகும் உறங்கி கிடக்கிற மாதிரி ஒரு உறக்கம் இருக்குதா உலகத்துல? அந்த உறக்கம் அது எப்படிப்பட்ட உறக்கம், அதை விளக்கி சொல்வதற்காக உன் வாயத்தர. இது என்ன உறக்கமோ வாய்திறவாய். இந்த உறக்கத்தை பத்தி நீ விளக்கி சொல்ல, அதுக்காக வேண்டி வாயத்தரங்கிற. ஏன்னா இப்படி ஒரு உறக்கம் இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. பாடினோம் கேட்டிலையோ, நீ கேட்கவில்லையா அப்படின்னா நீ கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா உன் வீட்டு வாசல்ல இருந்து பாடுறோம், நிச்சயமா கேட்கும். என்ன, நாங்க பாடுறதுக்கு முன்பே கூட உனக்கு சில ஒலிகள் கேட்டிருக்கோம். என்னன்னா அந்த கோழி ஒலி எழுப்பு இருக்கிறது, குருகுகள் ஒலி எழுப்புன, ஐந்தறிவு பிராணிகள்லாம் ஒலி எழுப்ப ஆரம்பித்து விட்டன இல்லையா? அதை கேட்டு எழுந்து வித்வான்கள் எல்லாம் நாதஸ்வரம் இசைக்கின்றார்கள், ஒரு பக்கம் சங்கு முழங்குகின்றார்கள். இதெல்லாம் கொஞ்சம் எட்டக்க நடக்கின்றன. நாங்க வீட்டு வாசல்ல இருந்தே ஒப்பற்ற பரஞ்சோதியை பற்றியும், அவனுடைய பரங்கருணையை பற்றியும், அவனுடைய பிற பண்பு நலன்கள் பற்றியும் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை ஒளிக்கு இடையில எப்படிமா தூங்க முடியுது? எதையுமே நீ கேட்கவில்லையா? எதையுமே நீ கேட்கவில்லையா? இப்படி ஒரு உறக்கம் இருக்க சாத்தியம் இருக்குமா இல்லையா? ஆகவே அந்த உறக்கம், அது என்ன உறக்கம், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல, வாய் திறந்து சொல்வாயாக. வாளி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஆழியான் கடல் போன்றவன், அறவாளி அந்தனன் பார்த்தோம், பரங்கருணை தடங்கடல். அவன் மேல நீ அன்பு வச்சிருக்கிற முறைமை இப்படித்தானா, இப்படி தூங்கி கிடப்பது தானா? ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. அல்லது ஆழியான் பார்க்கடலில் அறிதுயில் இருக்கின்றான் திருமால் இல்லையா, அவன் மீது நான் அன்பு வைத்திருக்கேன் சொல்லி அவரை மாதிரி துயிலில் இருந்து காட்டுகின்றாயோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஆழியான் அன்புடைமே இப்படி நீ காட்டுகின்றாயோ, பார்க்கடலில் துயில்வனுடைய அவன் மீது அன்பு வைத்திருக்கேன், அவன் மாதிரி நீயும் அறிதுயில் இருந்து காட்டுகிறாயோ, எல்லா ஒளியும் கேட்டுக்கிட்டே கேட்காத மாதிரி படுத்திருக்கிறாயே. அறிதுயில் தானே, ஏன்னா இத்தனை வாத்தியங்கள் ஒழிக்கின்றன, இத்தனை பேர் பாடுறோம், அப்ப எல்லாத்தையும் அறிந்து கொண்டுதான் இருக்கணும். அறிந்து கொண்டு துயில் மாதிரி படுத்திருக்கிற, அப்படி படுத்திருக்கின்ற அந்த திருமால் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பை இப்படி குறிப்பாக காட்டுகிறாய் போலும் அப்படின்னு ஒரு நயம் சொல்லுவார்கள். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு. ஆகையினாலே நீ இன்னும் இப்படியெல்லாம் படுத்து கிடக்காமல் எழுந்து வந்து யாரை பாட வேண்டும் தெரியுமா? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். ஒருவன் போன திருப்பாடல சொன்னாரே, உன்னற்கரியான் போன திருப்பாடல தான். உன்னற்கரியான் ஒருவன் இருந்தீரான். ஒருவன் ஒப்பற்றவன் சொல்வதுக்கு ரொம்ப அருமையான இடம் எதுனா ஊழிக்காலம். அந்த ஒருவனை தவிர வேற யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் ஒடுங்கி இருப்பார்கள். எல்லாரும் இருப்போம், இல்லாம இல்ல, அழிஞ்சு போகல. என்ன என்னன்னா எல்லாரும் வந்து அறியாமைக்குள் அழிஞ்சு விடுகின்றோம் இல்லையா, கேவல நிலைக்கு திரும்பி விடுகின்றோம். நாமெல்லாம் சடப்பொருள்களாகிய இந்த உலகமெல்லாம் காரண மாயைக்குள் ஒடுங்கி விடுகின்றது. என்றும் அறிவு விளக்கத்தோடு எப்போதும் போல இருப்பவன் அந்த பெருமான் ஒருத்தன் தான். அதனால அவனை ஒருவன் என்று சொல்வதற்கு அந்த ஊழிக்காலம் மிகச்சிறந்த இடம், பொருத்தமான இடம். ஆகவே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்ற இறுதியாங்காலந்தண்ணில் ஒருவனே சித்தியார். இறுதியாங்காலத்தில் ஊழிக்காலத்தில் யார் இருக்கிறா? சிவபெருமான் ஒருவன் தான் இருக்கிறான். ஆகவே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே. ஏழை நீங்க சொன்னது அம்மையே இல்லையா? ஆக ஏழைங்கிறது குறைச்சி சொல்ற வார்த்தை இல்லை, அது அம்மையை சிவசக்தியை சொல்லியிருக்கு. அவளுடைய ஒரு பாகமாக உடையவன் ஏழை பங்காளனையே பாடு அப்படின்னா, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்புரர்கள் பாடினோம். கேளில் பரஞ்சோதி, ஒப்பற்ற பரஞ்சோதியாக மேலான சோதியாக இருப்பவன். கேளில் பரங்கருணை, பெருமானுக்கு என் குணங்கள் தன் வயத்தனாதல், அதாவது எந்த பொருளையும் அவன் சார்ந்திருக்கல, தன் வசத்தில் இருக்கிறான். தன் வயத்தனாதல், நாம அப்படி இல்லை, உயிர்களாகி நாம உடம்ப சார்ந்திருக்கிறோம். அப்பதான் அந்த உடம்புல உள்ள பொறிகரணங்களை வச்சுதான் நமக்கு அறிவு விளங்கணும். அப்போ உடல் எதெல்லாம் சார்ந்திருக்குதோ அத்தனையும் நாம சார்ந்திருக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். உடல் உணவை சார்ந்திருக்கிறது, உடல் சுவாசத்தின் பொருட்டு காற்றை சார்ந்திருக்கின்றது, தன்னை தாங்கும் பொருட்டு நிலத்தை சார்ந்திருக்கின்றது, பஞ்சபூதங்களை சார்ந்திருக்கு உடல். அப்ப நாமளும் பஞ்சபூதங்களை சார வேண்டிய நிலைமை இல்லையா? உணவை சார்ந்திருக்கிறது, உடையை சார்ந்திருக்கின்றது. எது உடம்பு? உடம்பு உணவை சார்ந்திருக்கின்றது, உடையை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது இல்லையா? ஆகவே நம்மளும் உணவு உடை இருப்பிடம், உடலுக்கு என்னெல்லாம் இல்லாம முடியாதோ அது எல்லாமே உயிராகி நமக்கும் இல்லாம முடியாது. என்ன நம்ம உடம்பதான் பிரதானமா சார்ந்திருக்கிறோம். இப்படி நிறைய சார்புகள் இன்னும் புது விஞ்ஞானம் வளருது வளருதுங்கிறோம். என்ன புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன, அந்த கருவிகளை நம்ம சார்ந்திருக்கிறோம். அந்த கருவி இல்லாம முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆயிட்டோம் இல்லையா? செல்போன் ஒரு கருவி இருக்கு, அதை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம்னா பெரிய திண்டாட்டமா இருக்கு இல்லையா? 15 வருஷத்துக்கு முந்தைய என்ன அதை நம்ம இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்தோமா? கிடையாது. இன்னும் இப்படி புதிய புதிய கருவிகள் வரும். அதனால நம்முடைய சார்புகள் அவற்றை சார்ந்திருக்கோம், அவற்றை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் தான் குறைஞ்சிக்கிட்டு போகும் ஒழிய இல்லையா? சில வசதிகள் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல, தற்காலிக வசதிகள் நிறைய கிடைக்கும், ஆனா அது இல்லாம முடியாது, இது இல்லாம முடியாதுங்கிற நிலைமையை தள்ளப்படுவோம். ஆனா எதுவுமே தேவையில்லைங்கிற நிலையில இருப்போம். ஒருத்தன் தான் தன் வயத்தநாதல், தூய உடம்பினநாதல், இயற்கை உணர்வினநாதல். ஒருவர் உணர்த்த வேண்டியதின்றி தானே உணர்தல், இயற்கை உணர்வினநாதல். இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், முற்றும் உணர்தல், அளவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை. இது கடைசியாக சொல்ல வேண்டியது, ஒரு காரணத்துக்காக முந்தி சொல்றேன். வரம்பில் இன்பமுடைமை, கடைசியில் எட்டாவதா சொல்றேன், பேரருள் உடைமை. பேரருள் உடைமை, மற்ற 7 குணங்களும் பெருமானுடைய அளப்பரிய பெருமையினை பறைசாற்றுகின்றன. தன்வயத்தனாக இருக்கலாம், இப்ப இது நம்மளால ஒரு கணம் கூட இருக்க முடியாத இல்லையா? உடம்புல தங்கியிருந்தாதான் நமக்கு அறிவு, இந்த சின்ன ஏகதேச அறிவு விளக்கமே நமக்கு கிடைக்குது. உடம்பு இல்லாட்டா நமக்கு கேவல நிலை தான். தன்வயத்தனாதெல்லாம் அது நம்மளால முடியாது. தூய உடம்புடனாதெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லையா? நம்ம ஒரு நாள் குடிச்சாட்டாலே போச்சு. அப்புறம் இயற்கை உணர்வினாதல், எங்க அவன் உணர்த்தாட்டா நாம எங்க உணர முடியும் இல்லையா? மேலும் அவனும் பொறிகள் வாயிலா உணர்த்தணும். அவன் நேரடியா உணர்த்தி உணர்றது முத்தி நிலை, அந்த நிலைக்கு நம்ம இன்னும் போகல. அவனும் உணர்த்தணும், பொறிகரணங்களும் வேற துணைக்கு வேணும். இந்த பொறியில ஏதாவது ஒண்ணு கோளாறு பண்ணிட்டாலும் போச்சு, எங்க இயற்கை உணர்வு வாய்ப்பே இல்லையே. முற்றும் உணர்தல், முற்றும் உணர்தலா? உணர வேண்டியதே இன்னும் பல விஷயங்கள் உணர முடியாம இருக்கிறோம். உணரக்கூடியது கொஞ்சம்தான், அதிலே கொஞ்சம் அதிலே இன்னும் உணராதது எவ்வளவோ இருக்கு. உணர்ந்து மறந்ததும் ஏராளமா இருக்கு, அதையும் அப்பப்ப யாராவது ஞாபகப்படுத்த, அது ஞாபகப்படுத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா தேவலம் இருக்கு. என்ன நாம எங்க முற்றும் என்னைக்கு உணர, இந்த பண்பு நமக்கு கிடையாது. இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், எங்க அவனை வழிபட்டு நீங்குவோங்கிற அந்த நல்ல எண்ணமே வரலையே, அப்புறம் இயல்பா எங்க நீங்கிறது? அளவில் ஆற்றல் உடைமை, இன்னத்துக்கும் வழி இல்லை இல்லையா? இங்க இருந்து பக்கத்து டீ கடைக்கு போகுதுக்கே 2-வீலரை தான் எடுக்க வேண்டியது இருக்கு, நடந்து போற ஆற்றல் இல்லை. என்ன வேகமா போறான் சிலரு, ஆமா சிலர் ஆரன் கொடுத்துட்டு போறதை பார்த்தா கூட்டம்லாம் கலைஞ்சு ஓடுற மாதிரி வேகமா போறான். எங்க போறான்னா அடுத்த சந்தில இருக்க டீ கடையை போய் நிறுத்திட்டு டீயை குடிச்சிட்டு போறான். இதுக்கு இன்னா போக்கு, இது ஆற்றல் நினைச்சுக்கிட்டான். அந்த கருவியை சார்ந்திருக்கிறது ஆற்றல் இல்லை. அதுல வேகமா வேகம் உன ஆற்றலை காட்டணும்னா நீ ஓட்ட பயந்துல சரி, 100 மீட்டர் ஓடு, 1500 மீட்டர் ஓடு, உன் ஆற்றலை காட்டு. என்ன வண்டி அந்த போட்டு ஆக்சிலேட்டரை லேசா கொடுத்தாலே போதும் அது பிச்சுக்கிட்டு போகும், அது ஆற்றல் இல்லை இல்லையா? அது ரொம்ப ஆபத்தான வேலை. அது எவ்வளவோ அந்த ஆபத்துகள் நடக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் அது ஆற்றல் நடத்திக்கிட்டு இருக்கும். அளவில் ஆற்றல் உடைமை, தேவையான ஆற்றலே இல்லை. ஆற்றல் வேணுமா அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விளம்பரங்கள் வேற. அதுக்கப்புறம் வரம்பில் இன்பம் உடைமை, நம்மகிட்ட எங்க வரம்பில் இன்பம் இருக்கு? நம்மகிட்டே இருக்கணும் இன்பம் இல்லையே இல்லையா? எனக்கு டிவி வேணும், நான் அந்த பாட்டை கேட்கணும், இந்த சினிமாவுக்கு போகணும், அந்த ஊரை சுத்தி பார்க்கணும், இப்படி வெளியே தான் இன்பம் இருக்கு, இன்பம் இருக்குன்னு இல்லையா? அங்க போகணும் இங்க போகணும் இன்பத்தை தேடணும்னு நினைக்கிறோமோ ஒழிய நம்மகிட்ட இன்பம் இருக்குன்னு நாம நினைக்கிறதே இல்லை இல்லையா? ஆகவே நமக்கு கொஞ்சம் நஞ்சம் இன்பம் கூட நம்மை சார்ந்து நாம பெறலாம் அப்படின்னு நினைச்சதுக்கே நமக்கு அந்த வழியே இல்லை. ஆனா பெருமான் அத்தனை இன்பங்களும் திரண்ட பேரின்ப பொருளா இருக்கிறான். அப்ப வரம்பில் இன்பம் உடைமைங்கிற பண்பும் நம்மகிட்ட இல்லை. அப்ப இந்த ஏழு பண்புகள் நம்மிடம் ஒரு சிறிதும் இல்லாத இந்த ஏழு பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குது இல்லையா? இந்த ஏழு பெருங்குணங்கள் அவன்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சு எனக்கு என்னையா பயன் இது, ஏக்க பெருமூச்சு தான் வருது. இந்த ஏழு குணத்துல ஒரு குணமாவது இருக்கக்கூடாதா, இல்ல அதுல கொஞ்சம் 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 நஞ்சமாவது இருக்கக்கூடாதா? ஒரு குணம் கூட சுத்தமா இல்லையா? அவர் ஏழு பெருங்குணம் வச்சிருக்காரு வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லி நான் ஏங்கி ஏங்கி நான் வருந்திக்கிட்டு இருக்க வேண்டியதானா? அப்படின்னா எட்டாவதா சொன்னனே, அதை பொதுவா எட்டாவதா சொல்றது இல்ல, நடுவுல தான் சொல்லுவாங்க. நாங்க சொன்னதன் காரணம் எட்டாவதா அந்த அடியே நீங்க குறிப்பிட்ட எட்டாவது குணத்தை எண்ணி பார்க்க வேண்டும். பேர் அருள் உடைமை, இந்த ஏழு குணங்கள் மட்டும் எம்பெருமான்ட்ட இல்ல, எட்டாவதா ஒரு குணம் இருக்கு, அது என்னன்னா பேரருள் உடைமை. என்ன அப்படின்னா இந்த ஏழு குணங்கள் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? ஆனா நமக்கும் இந்த ஏழு குணங்களின் சார்பை ஏற்படுத்தி சிவமாகிய தன்னை போல உயிர்களாகிய நாமும் விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெருங்கருணை அவனிடம் இருக்கிறது. ஆகவே இந்த பேரருள் உடைமை, பேரருள் உடைமைங்கிற குணம் இருக்க, பேரருள் உடைமைங்கிற குணம் என் குணங்களில் தலையாய குணம். ஏன்னா மற்ற சிறப்புகள்லாம் அவனுடைய பதியாகிய தலைமை பாட்டினை காட்டுகின்றன. ஆனா இல்லையா, நாமும் வந்து என்ன எப்படிப்பட்ட நாம, இன்னைக்கு இருக்கிற ஆறறிவு நிலையெல்லாம் வச்சு பேசக்கூடாது. கேவல நிலையில ஒரு புழுப்பூச்சி இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாமல், ஒரு தாவர பிறவி இருக்கக்கூடிய தொட்டால் அறியக்கூடிய அந்த ஓரறிவு கூட இல்லாமல், கேவல நிலையிலே முழு அறியாமையிலே மூழ்கி கிடந்த உயிர் கூட்டமாகிய நமக்கும் சிவமாம்தன்மை பெருவாழ்வு கிடைக்கணும் என்று நினைக்கின்றான் பாத்தீங்களா? அதான் பேரருள் உடைமை. அந்த பேரருள் உடைமைங்கிற குணம் இருக்க, அந்த குணத்தை பாடிக்கொண்டு உன் வீட்டு வாசல் வந்து நிக்கிறோமா? கேளில் பரங்கருணையை பாடிக்கொண்டு வந்து நிற்கின்றோம். கேளில் விழுப்பொருள்கள்னு ஏனைய ஏழு குணங்களையும் ஒன்று சேர்த்து விழுப்பொருள்கள் என்று சொன்னதாக கொள்ளலாம். ஏன்னா இந்த ஒரு குணம் இது ரொம்ப தனிச்சிறப்பான குணம், இது பெரிய கருணை, கருணைங்கிறது ஈடு இணையற்றது. அதனால பேரருள் உடைமையை கேளில் பரங்கருணைன்னு தனியா சொல்லி, ஏனைய தன்மயத்தனாதல் முதல் வரம்பில் இன்பம் உடைமை வரை இருக்கக்கூடிய மற்ற ஏழு குணங்களை கேளில் விழுப்பொருள்கள், விழுப்பொருள்கள் மேலான பொருள்கள், மேலான குணங்கள் என்று அதை தொகுத்து சொன்னதாக நாம் கொள்ளலாம். ஆகவே எம்பெருமான் தன் அளவிலே பேரறிவு பொருள், கேளில் பரஞ்சோதி ஒப்பற்ற பரஞ்சோதி, கேளில் பரங்கரணை ஒப்பற்ற பரங்கரணை உடையவன், யாருக்கும் இவ்வளவு கருணை கிடையாது. என்ன அடுத்தவனுக்கு குறைஞ்சா இவன், அடுத்தவனுக்கு கொடுத்தா இவனுடைய சிறப்பு குறைஞ்சு போயிரும் இல்லையா? கொடுக்க கொடுக்க ஒருத்தருடைய சிறப்பு குறைத்தான் செய்யும். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத சிறப்பு என்னன்னா அந்த சிவமாம் தன்மை தான். அதுக்குரிய திருவுள்ளமும் இருக்கு, அவனை கொடுன்னு உத்தரவு கொடுத்துக்க யாரும் கிடையாது இல்லையா? ஆனா தானாகவே அவ்வளவுத்தையும் செய்கிறான். அவன் பிறவியை தராவிட்டால் நமக்கு இந்த வாழ்வே கிடையாது. அவனுடைய பெருங்கருணை நம்முடைய வாழ்வெல்லாம், அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் அருளந்த சிவன் சொல்லியிருக்கிறார். அவர் திருவடியை விடாம புடிச்சுக்கணும். சிவசக்தியினால் வந்ததுதான் இந்த வாழ்க்கை. சிவபெருமானுடைய சங்கல்பம், அவள்னு சொன்னது சிவசக்தி. அது என்னது? சிவபெருமானுடைய சங்கல்பம். இந்த உயிர்கள்லாம் இந்தந்த பிறவிகள்ல இந்தந்த போகங்களை பெற்று சௌக்கியமா வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த நினைப்பினால வந்ததுதான் இந்த வாழ்வு என்று அருளந்த சிவன் சொல்லியிருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட ஆச்சாரியர் பாருங்க, இதை நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அந்த மாதிரியான ஒரு அதான் கேளில் பரங்கருணை, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, கேட்காம இருக்கிறையா வாளி? இதென்ன உறக்கமோ, இது என்ன உறக்கமோ, எவ்வளவு அருமையா பாருங்க. வாளி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆளியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. ஊழி முதல்வன் சொன்னார் என்ன? மாப்பேர் ஊழி என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுவார் மணிவாசக பெருமான். அது திரு அண்ட பகுதி. சிவபெருமான் ஊழி காலத்தை ஏற்படுத்துகின்றார், உலகத்தை படைக்கின்றார், பொருள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற்று இருக்கும்படி செய்கின்றார், அவ்வப்போது அழிவுகளை ஏற்படுத்துகின்றார். அது அவாந்தர சங்காரம், அவ்வப்போது இடைப்பட்ட அழிவுகள். அப்புறம் எல்லா உலகமும் ஒடுங்குகின்ற காலம் வரும்போது அந்த பேர் ஊழி நடத்துகின்றார் இல்லையா? அப்ப அவ்வக்காலம் சங்காரத்தை நடத்துவதற்கு காரண கடவுளர்கள் இருக்கின்றார்கள். அவரவர் தங்கள் எல்லைக்குட்பட்ட உலகங்களை படைப்பதும் காப்பதும் ஒடுக்குவதும் செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வக்காலங்களில், இடைப்பட்ட காலங்களில். ஆனா பேரூழி காலமாகிய அந்த மகாசங்கார காலத்திலே அந்த காரண கடவுளரும் சேர்ந்து ஒடுங்கி விடுகின்றார்களாம். அதை எவ்வளவு அற்புதமா நம்ம திருவண்ட பகுதியில் சொன்னார் அப்படின்னா, ஒரு பெரிய சூறை காற்றில் ஒரு சிறு காற்று அகப்பட்டார் போல. இந்த சிறு காற்று என்ன பண்ணும்னா, இந்த பெரும் சூறை காற்று வரும் வரைக்கும் சிறு காற்று தனது ஆற்றலுக்கு உட்பட்ட பொருள்களை எல்லாம் சுழற்சி அடிக்கும் போட்டு. அது மாதிரி இந்த காரண கடவுளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பூனங்கள்ல அவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் செய்து கொண்டு அவர்கள் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பேரோழி காலம் வரும்பொழுது இந்த சிறுகாற்று அந்த பெரிய சூறை காற்றுக்குள் அகப்படும் போது அந்த சிறுகாற்றும் அந்த சிறுகாற்றுக்குள் அகப்பட்டுள்ள சிறுபொருள்களும் எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய சூறை காற்றால் சுழற்றி அடிக்கப்படும் அல்லவா? அதுபோல எம்பெருமான் காரணக்கடவுளர்கள் அவர்கள் கீழே உள்ள உலகங்கள் அந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாரையும் அந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ள இல்லையா, உலக படைப்பு உலகத்தின் உலகம் நடைபெறுதல் அவ்வப்போது ஒடுக்கம் நிகழ்தல் இது எல்லாம் மாறி மாறி நடக்கும் வழியாக அப்புறம் பெரிய பேரொழியை நடத்துதல் பேரொழிக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரு, மீண்டும் படைக்கப் போகின்றார், மீண்டும் உற்பவம் நிகழ்தல். ஆக தோற்றம் இருப்பு இடைப்பட்ட அழிவுகள் பேரொழி மறுபடி தோற்றம் இருப்பு இது மாறி 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 நடக்குது. இது என்னன்னா சிவபெருமான் வந்து அந்த பெரும் சூறை காற்று போன்றவர், காரணக்கடவுளர்கள் எல்லாம் சிறுகாற்றாக அவருடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருக்கின்றார்கள். நாமளும் பஞ்சபூத உலகங்களும் அதில் அகப்பட்ட பொருள்கள். நம்ம மட்டுமல்ல உலகங்கள் மட்டுமல்ல அந்த காரண கடவுளர்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த தோற்றம் இருப்பு என்ன மாப்பேர் ஒளியினால் ஒடுங்குதல் மீண்டும் தோன்றுதல் என்று சுழற்றிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவர் என்றும் இளமை குறையாமல் வலிமை குறையாமல் குலகனாக இருக்கின்றார். அதான் மாப்பேர் ஊழியும் நீக்கமும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும் தோற்றம் படைத்தல் சிறப்பு என்பது காத்தல்னு கொள்ளலாம். ஈற்றோடு அந்த ஈருங்கிறது அவ்வப்போது நடக்கின்ற அழிவுகள் இல்லையா, இவற்றோடு சேர்ந்தது இவையெல்லாம் இவற்றோடு சேர்ந்தது ஒரு ஊழி காலம் மாப்பேர் ஊழி மகாசங்கார காலம் மாப்பேர் ஊழியும். அப்புறம் பாருங்க நுணுக்கமா சொல்லியிருக்காரு பாருங்க மாப்பேர் ஊழியும் நீக்கமும் இருக்காங்க. ஊழி காலத்தின் நீக்கம்னா என்ன, புனர் உற்பவம். விளக்கம் அருமையா உரையாசிரியர் விளக்கம் சொல்றாங்க. ஊழி காலத்தின் நீக்கம்ங்கிறது என்னது, ஊழி காலம் நீங்குதுன்னா ஒடுங்கிய ஊழி காலம்ல உலகெல்லாம் ஒடுங்கும். ஊழிக்காலம் முடிஞ்சு போச்சுன்னா உலகம் மறுபடி தோன்றுது. உலகம் மறுபடி தோன்றும் என்பதை ஊழியின் நீக்கம் என்று அழகுற சொல்லியிருக்கின்றார். என்ன மாப்பேர் ஊழியன்னு பயப்படுறோம், அது நிரந்தரம் இல்ல, அதுவும் நீங்கி போகும், மீண்டும் உலகம் தோன்றும் அப்படின்னு நமக்கு தேற்றுவதற்கு வசதியா சொல்றாரு பாருங்க. மாப்பேர் ஊழியும் நீக்கம், நீக்கம்னா மறுபடி இந்த உலகம் தோன்றுதல், தோன்றிய பிறகு காலையில் வரை நிலை பெறுதல், அதான் நீக்கமுக்கு அப்புறம் நிலையும். நீக்கமும் நிலையும் எப்படி வருது, சூக்கமோட தூளத்து, அதாவது தோன்றுதல் தூளம் ஒடுங்குதல் சூக்குமம், சூக்கமோட தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின். சூறை மாறுதம்னா பெரிய சூறை காற்று, பெரிய சூறை காற்று அதனால் எரியப்படும் சிறிய காற்று, பெரிய சூறை காற்றினால் எரியப்படும் சிறிய காற்று. சிறிய காற்றை சொல்லும் போது சிறிய காற்று காரண கடவுளர்களுக்கு ஓமை. அப்ப சிறிய காற்றுக்குள் சிக்குண்டு கிடக்கும் பொருள்களாக ஏனையோரையும் பஞ்சபூத உலகங்களையும் கொள்ளலாம். ஆகவே சூக்கமோடு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குலகன், கொட்க என்றால் சுழல, இதெல்லாம் மாறி மாறி நிகழும்படி உலக தோற்றமும் காத்தலும் அவ்வப்போது நடக்கும் ஒடுக்கமும் மாப்பேரூழியாகிய மகாசங்காரமும் மீண்டும் புனர் தோற்றமும் மீண்டும் காத்தலும் ஒடுக்கமும் மாப்பேரூழியும் இப்படி மீண்டும் மீண்டும் இது நடத்தல்தான், அதுதான் கொட்க பெயர்த்தல், அதாவது சுழன்று சுழன்று வரும்படி செய்தல். இந்த எல்லாமே சுழன்று சுழன்று வரும்படி செய்தல். இப்ப காரணக்கடவுளர் எல்லாரும் அவனுடைய பிடிக்குள் இருப்பதை எத்துணை அருமையா காட்டுறாங்க பாருங்க நம்ம மணிவாசக பெருமான். ஒவ்வொரு தேவர்களை பார்த்து ஒவ்வொருவர் வியந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் அந்த சூறை மாறுதத்தால சுழற்றி அடிக்கப்படுற சிறுகாற்று மாதிரி இவர்கள்லாம் சுழற்றி அடிக்கப்படுகின்றார்களாம். அதனாலதான் அப்பர் பெருமான் 100 கோடி பிரம்மர் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அஞ்சனே, 7 கங்கை மணலெண்ணி நிந்தினர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே நாங்க. இப்ப சிவபெருமான் எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறார் பாருங்க, எத்தனை முறை புனர் உற்பவமோ மகாசங்காரமும் நிகழ்த்தினாலும் இளமை குன்றாமல் வலிமை குறையாமல் அப்படியே இருக்கிறாராம் பெருமான். அதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். அந்த தொடருடைய பெருமை திருவண்ட பகுதி மூலமா பார்த்தாதான் தொடருடைய பெருமை நமக்கு தெரியுது. அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த அந்த சிறப்பு தகுதி இருக்கின்றது. அதனாலதான் அவனோட ஸ்தானத்துல வேற யாரையும் வச்சு சொல்லாதீங்க, அப்படி சொல்பவர்களை கண்டான் அம்மனாம் அஞ்சுமாரே என்றெல்லாம் அச்சப்பத்துல பாடுவதனுடைய நோக்கம் இப்படித்தான் இல்லையா. ஆகையினாலே ஊழி முதல்வன் என்று ஒருவனை ஏழை பங்காளனை, அப்ப ஊழி காலத்தை சொல்லிட்டு ஒரு பாகத்துல அம்பாள் இருப்பதை குறிப்பிடுகின்றார். அம்பாள் என்பது அருள். அப்ப அந்த ஊழிய நிகழ்த்துவதும் நம் மீது வைத்த கருணைதான் என்பதை, ஏன்னா ஊழின உடனே அது நமக்கு கடுமையா தோன்றது, அதுக்கு அதுவும் கருணையின் அடிப்படையில் செய்யப்படுவதுதான் கதை. அதுக்கு அடுத்தபடியாகவே சொல்லிவிட்டார், ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் என்று சொல்லி அருமையாக குறிப்பிடுகின்றார். 8வது திருப்பாடலை தொடர்ந்து 9வது திருப்பாடல் ஒரே ஒரு செய்தி இந்த 8வது திருப்பாடலே சொல்லிவிட்டு 9வது திருப்பாடலுக்கு வருகின்றேன். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கரணை என்று குறிப்பிட்டவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா. கேளில் என்பது ஒப்பில்லாத என்று பார்த்தோம். செய்யுள்ள அடையாக கொடுக்க வேண்டியதை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அது கூட ஒவ்வொன்றையும் பொருத்தி கொள்ளலாம். கேள்வின்னு ஒரு தடவை சொல்லிட்டு இல்லையா, அதை வந்து பரங்கரணை கூடயும் விழிப்புணர்வு கூடயும் நம்ம பொருத்தி கொள்ளும்படி செய்யலாம். ஆனால் அப்படி கூட அமைக்காமல் ஒவ்வொரு முறையும் கேளில் கேளில் என்று சொல்லியிருக்கின்ற பாங்கனை நம்ம இப்படி செய்யல நமக்கு கிடைக்காது. கேளில் பரஞ்சோதி, திரும்பவும் கேளில் பரங்கரணை, திரும்பவும் கேளில் விழிப்புறுகள், ஒவ்வொரு முறையும் ஒப்பில்லாத ஒப்பில்லாத. ஏன்னா அந்த சிவபரத்துவ உணர்ச்சி அடியார்கள் உள்ளத்தில் வேரூன்றி நிலை பெற வேண்டும் என்ற பெருநோக்கம் தான் அதுக்கு காரணம். ஒவ்வொரு முறையும் கேளின்னு சொல்லியிருக்கிறப்பாங்க, மூன்று முறையும் ஒரே அடியிலே மூன்று முறை கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கரணி, கேளில் விழிப்புறுகள். ஆகவே அதை நாம் சிந்தனையில் கொண்டு